அளிக்கப்பட்ட மிகவும் அன்பான தேவனுடைய பரிசுத்த ஜனங்கள், அனைத்து எக்லீஷியாஸ், அனைத்து சபைகள்லிருந்து தேவனுடைய அழைக்கப்பட்ட தேர்ந்தெடுத்த மிகவும் விலையேறப்பட்ட தேவனுடைய இருக்கிற கோதுமை மணிகள், இன்று நாளில இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் நம்ம இப்படி கூடுபட்டு தேவன் நமக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு தந்திருக்கிறார். இந்த மாபிர புது சிருஷ்டி ஐக்கியம் வாங்கிறதுக்கு மற்றும் எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு உங்க மத்தியில தேவனுடைய பரிசுத்த வசனங்களுடைய ஊழியம் செய்யறதுக்கு, முதல் முதல் நான் வந்து இந்த காரியத்துக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு, நம்முடைய அருமையான மனவாளன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அநேக அநேக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு தந்த கமிட்டிக்கு கூட நம்ம வந்து இறுதிபூர்வமாக நன்றி தெரிவிக்கிறேன். சகோதர சகோதரிகளே, உணவுக்கு பிற்பாடு ஜீர்ணம் போயிட்டு இருக்கோம், தூக்கம் கூட வரலாம், கெனவு பார்க்கலாம், சப்பனம் பார்க்கலாம். ஆனா இந்த சப்ஜெக்ட் ஒரு கெனவு சப்பனம் நினைக்காதீங்க, இது ஒரு உண்மை, ஒரு மெய்யான விஷயம். இதுக்காகத்தான் நம்ம இங்க கூட்டிட்டு இருக்கிறோம், இதுக்காகத்தான் நம்ம ஜீவன் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுல நாம பங்கடையறதுக்கு முழு முயற்சி அனுதினமும் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணம், ஆம் சகோதர சகோதரிகளே, இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நம்ம எல்லாருடைய இருதயத்தில். இந்த காரியத்தை பேசுறதுக்கு முன்னே எனக்கு கடமையா இருக்குது, அனைத்து இடங்களுடைய இருக்கிற அன்பு, அனைத்து மற்ற பரிசுத்தவான்கள் யார் இங்கே நம்ம மத்தியில வரத்துக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கல, அவங்களுடைய அன்பு வாழ்த்துக்கள் உங்க மத்தியில தெரிவிக்கணும். முதலாவது, நம்ம சார்ந்துட்டு இருக்கிற எக்லீஷா, பெங்களூர் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எக்லீஷா, அங்க இருக்கிற அனைத்து மூப்பர்கள் உடைய அன்பு வாழ்த்துக்கள் உங்க மத்தியில இந்த சமயத்தில் அன்பு தெரிவிக்கிறோம். விசேஷமா சிங்கப்பூர்ல இருந்து இருக்கிற எக்லீஷா மற்றும் அங்க இருக்கிற சகோதரி சோஃபி மிக வாஞ்சையில ஏக்கம்ல அவங்களுடைய அன்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாநாடுக்கு. பஞ்சாப்ல இருக்கிற சகோதரர் அஜய் மற்றும் அங்க இருக்கிற அனைத்து பரிசுத்வான்கள் மிக சந்தோஷத் மகிழ்ச்சியில அவங்களுடைய அன்பு வாழ்த்துக்கள் ஹிந்தியில அங்கிருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க முழு மாநாடுக்கு. மும்பையில இருக்கிற எக்லீஷா, சகோதரர் பூஜாரி, பிரதர் பார்சே, அந்த இருக்கிற பரிசுத்வான்களுடைய அன்பு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். கோட்டயம் பத்தி நான் பேச தேவையில்லை, ஏன்னா கோட்டயமுடைய பரிசுத்வான்கள் இங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய அன்பு வாழ்த்துக்கள் மேடையிலிருந்து உங்க அனைவருக்கு தெரிவிக்கிறோம். மியான்மார்லேருந்து சகோதரர் நாங் நாங் சோ, நீங்க ஞாபகம் இருக்கும், அவர் மற்றும் அங்க இருக்கிற 15 பரிசுத்வான்கள் இமெயில் மூலமாய் அவங்களுடைய அன்பு தெரிவிச்சிருக்கிறாங்க மாகநாட்டுக்கு. அநேக பேரு அவங்களுடைய அன்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆப்பிரிக்காலேருந்து அநேக சகோதர சகோதரிகளை எக்லீஷியாஸ், அநேக இடத்துல இருக்கிற பரிசுத்வான்கள், ஆம் சகோதர சகோதரிகளை, அநேக பேர் வந்து இன்னைக்கு இந்த மாநாட்டுக்காக ஜபத்தை நினைத்து கொண்டு அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய வாழ்த்துக்கள் இவங்க அனைவருக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு, இந்த ஸ்லாக்கியம் கெச்சிச்சு அவங்க சார்பில் இந்த அன்பு உங்க மத்தியில தெரிவிக்கிறதுக்கு. ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணம் ஆதரவசனம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 19 அதிகாரம் 7 வசனம்.
நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன்.
இந்த வசனத்தை கவனிக்கும் போது நம்ம தெரியும், இந்த வசனம் தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்குது. ஆட்டுக்குட்டியானவருடைய இருக்கிற கல்யாணமுடைய நிறைவு குறித்து இது வந்து இந்த வார்த்தைகள் தெரிவிக்கும், தெரிவிப்போம் யார் கேட்டா. இந்த 19 அதிகாரத்தில் நம்ம தெரியும் இது குறிக்குது, அந்த நபர்கள் யார் இந்த கல்யாணத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு பெற்றுக்கொள்ள முடியல, திரளான கூட்டம், திரளான கூட்டம் மிக மகிழ்ச்சியில இந்த விஷயத்தை தெரிவிப்போம். ஆனா இங்க இந்த வசனத்துல நம்ம ரொம்ப ஆச்சரியமா என்ன பாக்குறோம்னா, அவங்க சொல்லப்பட்ட வார்த்தைகள்ல அவங்க சொல்றாங்க ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணம் வந்தது, ஆனா அவங்களுடைய மனவாட்டி ஆயத்தம் பண்ணினால் சொல்றதுக்கு பதிலாக அவங்களுடைய மனைவி ஆயத்தம் ஆயிட்டு சொல்லுகிறது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. காரணம், ஒரு கல்யாணம் வரும்போது பெண்ணுக்கு சொல்லுவோம் அவங்க மனவாட்டி, கல்யாணத்தோடு இருக்கிற விஷயங்கள், வாக்குத்தத்தங்கள், மோந்திரம், மாலை மாத்திட்டு பிற்பாடு அவங்களை கூப்பிடுவோம் மனைவி. இப்போ இப்படிப்பட்ட விஷயத்தை இப்படி இருக்கும்போது ஏன் இந்த வசனத்துல இப்படி சொல்லப்படுகிறது? அன்பு சகோதர சகோதரிகளை, இது பேசுது ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய சத்தியம். இந்த ஆவிக்குரிய சத்தியம் நம்ம பார்க்கிறோம் சகோதரர் ரசல் அவருடைய சர்மன் புக்ல 295 அவர் எழுதுறாரு. நாம் கர்த்தருக்கு எப்போ அர்ப்பணி பண்கிறோம், எப்போ கர்த்தர் வந்து நம்மளை ஏற்றுக்கொண்டு அவரு நம்மளை ஆவியில ஜனப்பிக்கிறாரு பரிசுத்த ஆவி மூலமாய், அது குறிக்குது நம்மளுடைய நிச்சயம் கிறிஸ்து கிட்ட இந்த கல்யாணம் விஷயத்துல. ஆனா எப்போ நாம் மகிமைப்படுதல்ல முதலாம் உயிர்த்ததல் பெற்றுக்கொள்றோம், இதுதான் குறிக்குது நம்முடைய கல்யாணம் அவர்கிட்ட. அதாவது சகோதர சகோதரிகளை, குவெஸ்டன் புக்ல பேஜ் 462 462 பக்கத்துல சகோதரர் ரசல் எழுதுறார், சரீரமுடைய கடைசி அவயங்கள் அவங்களுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது அவங்க அந்த மாற்றுதல் அனுபவிக்கும் போது, கர்த்தருடைய மகிமையுடைய இருக்கிற அவங்க அந்த மாற்றுதல் அனுபவிக்கும் போது நம்ம சொல்லலாம் கல்யாணம் முடிஞ்சிச்சு, the marriage will be consummated. அதனால தான் இந்த வார்த்தைகள் திரல் கூட்டம் வகுப்பார் பேசும்போது முழுவதும் சபை பூமியிலிருந்து மகிமை அடைஞ்ச பிற்பாடு இனி ஒரு கல்யாணம் அல்ல, கல்யாணம் முடிஞ்சிச்சு, கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஆமா சகோதர சகோதரிகளே, ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணம் குறிக்குது முதலாம் உயிர்த்ததல், முதலாம் உயிர்த்ததல். இந்த முதலாம் உயிர்த்ததல் மூலமாய் நம்ம பார்க்கிறோம் இந்த மனவாட்டி சரீரம் 144,000 ஒருத்தர் ஒருத்தர் அவங்களுடைய கல்யாணம் நடக்குது ஆட்டுக்குட்டி ஆனவர் கூட. இந்த கல்யாணம் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப நீண்ட காலம் நடந்து கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. இது ஆரம்பிச்சு எப்ப நம்ம பார்க்கிறோம்னா மணவாளனுடைய இரண்டாம் வருகைக்கு சரியான 3.5 வருஷ பிற்பாடு, ஏப்ரல் மாதம் 1878 அங்கே தான் ஆரம்பிச்சு இந்த முதலாம் உயிர்த்ததல், இந்த ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணம். அதுக்கு சம்பந்தப்பட்ட வசனம் முதல் தெசலோனிக்கேயர் 4:16. முதல் தெசலோனிக்கேயர் 4:16.
ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
ஆமா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இதுதான் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணத்தின் ஆரம்பம் சொல்லலாம். இதுதான் மிகப்பெரிய பங்கு. இங்கே நம்ம பார்க்கிறோம் இமை பொழுதுல கிறிஸ்துவின் சபையுடைய முதலாம் 6 காலகட்டங்களுடைய இருக்கிற பரிசுத்தவான்கள், முதலாம் 6 சபைகளுடைய இருக்கிற தூதர்கள் மற்றும் 12 அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கூட கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்தது. சகோதர சகோதரிகளை, இந்த எப்படி சொல்லலாம், ஆச்சரியமான நிகழ்வுல, மகிமை நிறைந்த நிகழ்வுல நிறைய சிந்திக்கலாம், நிறைய கற்பனை போடலாம். ஏற்ற சமயல்ல இது விஷயங்கள் பத்தி நம்ம நேரடிய தெரிஞ்சுக்க போறோம். ஆனா அந்த நடந்த அனைத்து நிகழ்வுகள் மத்தியில அந்த முதலாம் உயிர்த்ததல் துவக்கும் போது, அந்த ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணம் துவக்கும் போது ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புறேன். அங்கே ஒரு சரீர அவயம் இன்னொரு சரீர அவயம் பார்க்கும் போது மிக ஆச்சரியப்பட்டுட்டார். நான் பேசிட்டு இருக்கிற ஸ்தேவான் பத்தி, ஸ்தேவான் ஏஞ்சி மகிமையில ஏஞ்சி முகமுகமா அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கும்போது அவருக்கு மிகவும் ஆச்சரியம். ஏன்னா அவர் மறிக்கும் போது அப்ப அவருடைய பேர் வந்து தர்சூசோடிய இருக்கிற சவுல். அவரே உபத்திரம் பண்ணிட்டு இருந்தாங்க, பண்ணிட்டு இருந்தாரு தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு. ஆனா அவரு முகமுகமா மகிமையில பார்க்கும்போது மிக ஆச்சரியம், மிக ஆச்சரியம் இருந்திருக்கும். அணிலிருந்து சகோதர சகோதரிகளை, இந்த இருக்கிற கல்யாணம் தொடர்ந்தா நடந்து கொண்டே இருக்கிறது. இது விஷயம் வாசிக்கிறோம் முதல் தெசலோனிக்கர் 4:17.
பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடைய கூட ஆகாயத்தில்
அவருடைய கூட குறிக்குது. அதே ஒரே கல்யாணத்துல பின்பு, அந்த நேரத்தில் இல்ல, பின்பு, ஆனா அவருடைய கூட ஒரே கல்யாணத்துல தான் நம்ம பார்க்கிறோம். இந்த இருக்கிற மீதி பாகம் 1878 ஏப்ரலுக்கு பின்னாடி இருக்கிற இந்த கல்யாண பாகம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 14:13 சொல்லப்படுகிறது. இதற்கு பின்பு வாசிக்க வேண்டாம், இதற்கு பின்பு மறுபடியும் நம்ம பார்க்கிறோம். விசித்திரமாய் இந்த கல்யாண பாகம் பத்தி வாசிக்கிறோம் லூக்கா 12:36. Luke 12:36.
தங்கள் எஜமான்கள் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள்.
பாத்தீங்களா, இந்த வசனம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. எஜமான் கல்யாணத்திலிருந்து வராரு, விழுத்திருக்கிற வேலைக்காரங்கள் யார்? இது விஷயம் நம்ம படிக்கும் போது அவசரத்துல சொல்லலாம், ஓ இது திரல் கூட்டம், ஏன்னா கல்யாணத்திலிருந்து எஜமான் வராரு, சோ கல்யாணத்து முடிஞ்சிட்டோம். ஆனா சகோதர சகோதரிகளை, இது அப்படி அல்ல. ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணத்துல நம்ம சொல்லலாம் ரெண்டு ஃபேஸ் இருக்குது, ஃபேஸ் 1, ஃபேஸ் 2. ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணத்துக்கு ரெண்டு பாகம், பாகம் 1, பாகம் 2. ஆனா ரெண்டும் சேர்ந்து ஒரே கல்யாணம். ஆனா இந்த இரண்டு பாகமுடைய வித்தியாசம் நல்லா கேளுங்க. ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணத்துடைய பாகம் 1, அவங்க பத்தி வசனம் சொல்லப்பட்டிருக்குது, கிறிஸ்துவுக்குள் மரித்தோர். இது வந்து நம்ம இப்ப தான் வாசித்த வசனம் முதல் தெசலோனிக்கர் 4:16. மறுபடியும் இவங்க யார்னா, முதல் 6 சபை காலகட்டங்களுடைய இருக்கிற சரீர அவயங்கள். அடுத்து இவங்க யார் நம்ம பார்க்கறோம்னா, இவங்க நிதிரை அடைந்துட்டு இருந்தாங்க. இது விஷயம் வந்து நம்ம வாசிக்கிறோம் முதல் தெசலோனிக்கர் 4:15. மறுபடியும் இவங்க பத்தி நம்ம வாசிக்கிறோம், அவங்க பத்தி சொல்லப்பட்டிருக்கு, அவங்க அழிவில்லாத ஏந்திருப்பாங்க. இது விஷயம் வாசிக்கிறோம் முதல் கொரிந்தியர் 15:52. இந்த கல்யாண பாகம் நடந்துச்சு ஏப்ரல் 1878. ஆனா ஆட்டுக்குட்டி ஆனவர் கல்யாணம் இரண்டாம் பாகம் 2, இந்த இருக்கிற பாகம் பத்தி என்ன வாசிக்கிறோம்னா, அவங்க பத்தி சொல்றது முதல் தெசலோனிக்கர் 4:17 வாசிக்கலாம். அந்த ஆரம்ப வார்த்தைகள்,
பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்,
பின்பு உயிரோடு மிச்சம் இருக்கிற நாமும், இவங்க பத்தி இப்படி சொல்லப்படுகிறது. அடுத்து இவங்க நம்ம பார்க்கிறோம், இது 7 சபை காலகட்டத்துடைய சரீர அவயங்கள். அடுத்து இவங்க பத்தி வாசிக்கிறோம், இவங்க நிதிரை அடையறதில்லை, இவங்க நிதிரை அடையறதில்லை. அடுத்து நம்ம வாசிக்கிறோம், இவங்க பத்தி சொல்லப்படுகிறது, இவங்க மரரூபம் ஆகிறாங்க, மரரூபம் ஆகிறாங்க. இந்த கல்யாணத்தோடு இருக்கிற பாகம் இது ஏப்ரல் 1878 பிற்பாடுல இருந்து துவக்கி நடந்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் சீக்கிரமா நிறைவு அடைய போவோம். சகோதர சகோதரிகளை, இந்த ஆட்டுக்குட்டி ஆனவருடைய இருக்கிற கல்யாணத்து குறித்து வேதத்துல நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னென்றால், இந்த ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாண காரியத்துல நடக்குது ஒரு சோதனை, ஒரு ட்ரையல். அதுக்கு பேர் வந்து த ட்ரையல் ஆஃப் வெயிட்டிங், காத்துக்கொள்றது சோதனை. இந்த காத்துக்கொள்றது சோதனை, இந்த ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணம் ஏதோ நடக்குது. இது இப்போ நமக்கு மாத்திரம் இல்ல, கடைசியில இது நடந்துச்சு. ஆரம்பத்தில் கூட ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணம் துவக்கிறதுக்கு முன்னே எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கும் போது, இப்போ சகோதர சகோதரிகளே இந்த விஷயத்தை நம்ம வாசிக்கிறோம் ஒரு உவமையில. இந்த உவமை வந்து நம்ம பார்க்கிறோம் மத்தேயு 25 சொல்லப்பட்டுகிறது. எல்லாம் பொதுவா தெரிஞ்சிட்டு இருக்கிற உவமை, 10 கணிக்கைகளுடைய உவமை சிலருக்கு சொல்வோம், சிலர் இது பேர் சொல்வோம், புத்தியுள்ள புத்தி இல்லாத கணிக்கையுடைய இருக்கிற உவமை. இந்த உவமையில நிதானமா பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த உவமையுடைய கர்த்தர் சொல்ற ஒரே நோக்கம் என்ன, கல்யாணத்து பற்றி, ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணம் பற்றி சில தீர்க்க தரிசன ரகசியங்கள் சொல்றதுக்கு. இதுதான் வந்து இந்த உவமை அவர் பேசிட்டார். இந்த உவமையுடைய 13 நம்ம வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் வரும்போது. அந்த மனுஷகுமாரன் வரும்போது இருக்கிற வார்த்தை, அது ஆக்சுவலி ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல இல்ல. இது வந்து சகோதரர் ரசல் அவருடைய பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல பேஜ் 155 மற்றும் ரீப்ரின்ஸ்ல 3869 சொல்லப்பட்டுகிறது. முழு உவமையில கர்த்தருடைய பேரு மணவாளன். அதனால்தான் நம்ம ஆலோசனை சொல்றோம், இந்த உவமையுடைய சரியான பேர் கல்யாண உவமை, The Marriage Parable. சகோதர சகோதரிகளை, இந்த உவமையோடு இருக்கிற அர்த்தம் நீங்க கண்டிப்பா எல்லாரும் கேட்டிருக்கிறீங்க. அந்த வசனங்கள் 1-13 நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம தெரியும் இது விஷயம் வந்து ரொம்ப வருஷமா ஒரு காரியத்தை இருக்கிறது. இதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்னா, இதுக்கு வந்து நம்ம பேர் வைக்கலாம் பாரம்பரியான பார்வை, பாரம்பரியான பார்வை, ட்ரெடிஷனல் வியூ. இந்த இருக்கிற கருத்துல நம்ம இந்த அர்த்தத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த உவமையில இருக்கிற 13 சொல்லப்பட்டிருக்கிறது சில முக்கியமான தேதிகள், எப்பெல்லாம் விஷயங்கள் நடந்துச்சு, இந்த ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயம், மற்றும் சுவிசேஷ யுகத்தோடு இருக்கிற முடிவோடைய இருக்கிற சில சரித்திர காரியங்கள். இப்ப நம்ம சுருக்கமா சொல்றேன் இந்த 13 இருக்கிற அர்த்தம். முதலாவது வசனம் நம்ம பார்க்கிறோம், வாசிக்கிறது இல்ல, ஏன்னா நேரம் நம்ம கிட்ட இல்ல. ஆனா முதலாவது வசனம் இந்த மத்தேயு 25 இருக்கிற 1-13 முதலாவது வசனம், அப்பொழுது பரலோக ராஜ்யம் அப்படி ஆரம்பது. அந்த விஷயத்தை வந்து என்ன காமிக்குது கேட்டனா, அது காமிக்குது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம். அந்த காலகட்டம் எப்போ, இது வசனம் பேசுது பரலோக ராஜ்யம் 10 கன்னிக்கைகளுக்கு ஒப்பாக இருக்கும், அவங்க தங்களுடைய தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக பொறுப்பட்டாங்க. சோ அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன சொல்றனா, அவங்க இருக்கிற கணிக்கைகள் மாத்திரமல்ல, அவங்க கையில என்ன இருக்குது, தீவட்டிகள். தீவட்டிகள் மாத்திரமில்ல, தீவட்டிக்குள்ள இருக்கிற எண்ணெய் இருந்துச்சு. எண்ணெய் மாத்திரமில்ல, அந்த தீவட்டி எரிஞ்சிட்டு, அந்த தீவட்டி ஒளி காமிச்சிட்டு இருந்துச்சு. அது மாத்திரமில்ல, அவங்க மணவாளன் பத்தி தெரிஞ்சு மணவாளனுக்கு எதிர்கொண்டு பொறுப்பட்டாங்க. சோ இந்த முதலாம் வசனம் பேசுது 1799 இருந்து துவக்கி, ஏன்னா 1799 முடிவு காலம் வரலனா வேதம் இந்த மாதிரி கணிக்கைகளுடைய கையில போறதுக்கு வாய்ப்பு வந்திருக்காது. ஆனா முடிவு காலம் 1799 வரும்போது போப் அமைப்புடைய இருக்கிற வீழ்ச்சியில நம்ம பார்க்கிறோம் ஆரம்பிச்சு இந்த வாய்ப்பு. 1803 to 1813 பைபிள் சொசைட்டி ஸ்தாபிக்கப்பட்டது. அப்புறமா பைபிள்ஸ் கம்மி விலையில அநேக இருக்கிற மொழியுடைய மொழிபெயர்ப்பு மூலமாய் பரிசுத்தவான்களுடைய கைக்கு போயிச்சு. பரிசுத்தவான்கள் பைபிள் படிக்க ஆரம்பம் போது 1829 ஒரு விசேஷ தேவ நபர் சகோதரர் வில்லியம் மில்லர் உடைய ஊழியத்தின் மூலமாய் இரண்டாம் வருகையின் எதிர்பார்ப்பு ஆரம்பிச்சு எல்லா கணிக்கைகள் மத்தியில. இந்த இடத்துல நான் நன்றி சொல்லணும், இவ்வளவு விஷயங்கள் நான் முதல் கேட்ட நம்முடைய அன்பு சகோதரர் சுந்தர் கேட்டேன். அவர் சொன்ன ஒரே பிரசங்கம் அவருடைய வாழ்க்கையில இந்த 10 கணிக்கையோடு இருக்கிற பிரசங்கம். வசனம் 2 வசனம் 4 இது பேசுது அந்த காலகட்டம் 1829 1844 வரை. இதுக்கு பேர் மில்லர் மூவ்மெண்ட், மில்லர் அமைப்பு. அடுத்து வசனம் 5 அது பேசுது, நம்ம பார்க்கிறோம் மணவாளன் வர தாமதிக்கும் போது. இது பேசுது அந்த பெரிய ஏமாற்றம் நடந்துச்சு அக்டோபர் 22 1844. வசனம் 6, மத்திய ராத்திரி இதோ மணவாளன். இது விஷயம் பேசுறது நம்ம தெரியும், எப்போ மணவாளன் உண்மையா வந்தார், எப்போ அவருடைய பிரசன்னம் உண்மையா ஆரம்பிச்சு நம்ம நல்லா தெரியும். தானியேல் 12:12 வசனத்துல நம்ம வாசிக்கும் போது 1335 காத்து சேருகிறவன் பாக்யவான், பாக்யவான். அந்த பாக்யவான் வெறும் வந்து அந்த கர்த்தருடைய இரண்டாம் வருகையில சேர்றது மாத்திரமல்ல, அந்த பாக்யவான் குறிக்குது கிட்டத்தட்ட 2000 ஜபிக்கொண்டிட்டு இருக்கிற அந்த ஜபம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, ராஜா வந்துட்டார், ஆலையை துவக்குச்சு, அற்பமா ஆரம்ப நாள், அசட்டை பண்ணக்கூடாது. சகோதர சகோதரிகளே, வசனம் 7-10 பேசுது ஒரு நீண்ட காலம். அது விஷயம் நம்ம தெரியும், அது குறிக்குது 1874 முழு லவதோக்கிய காலகட்டம். எங்க வரைக்கும், இன்னைக்கு மாத்திரமல்ல இன்னைக்கு பிற்பாடு இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும். வசனம் 11-13 வசனங்கள் பேசுது சில எச்சரிப்புகள். கர்த்தர் சொல்றார் இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு பின்பு சில எச்சரிப்பு கொடுக்கிறாரு. மனைவி ஆகணும்னா தகுதி உள்ளவரா இருக்கணும், தகுதி உள்ளவரா இருக்கிறதுக்கு எச்சரிப்பான வார்த்தைகள் இங்க பேசுறாரு. இப்படித்தான் இந்த உவமையுடைய எப்படி சொல்லனா பாரம்பரியான பொதுவான கருத்து முடியுது. அந்த சகோதர சகோதரிகளே, தெரியும் நீங்க இது நிறைய தடவை இது படிச்சுட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம், இது மேல நீங்க தியானம் கூட பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த இருக்கிற வெளிச்சம் ஏதோ நம்ம இது வரைக்கும் உங்க மத்தியில பேசிட்டு இருக்கிறோம், இதுல ஒரு விஷயம் காணாம ஆயிட்டு தெரியுதா இங்க ஒரு விஷயம். ஏன்னா இது நீண்ட சரித்திரம், இது ஆரம்பது முடிவு காலம் 1799 கொண்டு போகுது கல்யாணத்தின் முடிவு வரைக்கும் இவ்வளவு விஷயங்கள் இங்க சொல்லப்பட்டுக்கிறது. நாம் உங்கள் மத்தியில இப்ப பேசிக்கிறோம் வசனங்களுடைய அர்த்தம். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் எதோ நடக்குது இந்த சரித்திர காலத்துல, இது இங்க சொல்லப்படவே இல்லை, இங்க சொல்லப்படவே இல்லை, இது காணப்படுது. இதுல ஏன் காணப்படுது? அதுக்கு நம்ம பார்க்கிறோம் ஏன் காணப்படுதுன்னா, ஏன்னா அதுக்கு ஒரு இரண்டாம் பார்வை இருக்குது இந்த முழு உவமைக்கு. நான் எதை பத்தி பேசினா, நான் பேசினோம் 1914 லவதோக்கியாவுடைய சரித்திரத்து மாத்திரம் அல்ல, சுவிசேஷ யுகம்படி இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சரித்திரத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அந்த எதிர்பார்ப்பு பிரகாரமா காரியங்கள் நடக்கல. நம்ம நல்லா தெரியும் சகோதரர் ரசல் எதிர்பார்த்தார் அங்க நடக்கும் சபையுடைய நிறைவு, ஆனா அது நடக்கல. இப்போ சகோதர சகோதரிகளை, இந்த முக்கியமான விஷயம் ஏன் இங்கே இந்த உவமையில சொல்லப்படவே இல்லை, ஏன் தெரியுங்களா? ஏனென்றால் இந்த இருக்கிற உவமையில தாமதிக்கிற விஷயம் ஏதோ நம்ம 5வது வசனத்துல வாசிக்கிறோம், மணவாளன் வர தாமதிக்கும் போது அந்த ஒரு விஷயத்துக்கு ரெண்டு அப்ளிகேஷன் இருக்கு, டியூவல் அப்ளிகேஷன் இருக்கு. முதலாவது அப்ளிகேஷன் நான் உனக்கு பொதுவான இருக்கிற அந்த பார்வை, அந்த பாரம்பரியான பார்வை சொல்லிட்டோம் உங்களுக்கு 1844. ஆனா ஏனென்றால் இந்த இருக்கிற முழு உவமையில நமக்கு இப்போ இந்த யுகத்தின் கடைசியில, இந்த கல்யாணத்தின் கடைசியில நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். இந்த உவமையிலிருந்து நம்ம எந்த விதமான இருக்கிற தீர்க்க தரிசனம் பார்வை இன்னைக்கு நம்மளுடைய இருக்கிற நாட்கள் பத்தி இங்க கிடைக்கிறத இல்லை. அதனால தேவன் என்ன பண்ணிருக்கிறார்னா, இந்த ஒரு உவமைக்குள்ள ஒரு ரெண்டாவது பார்வை வச்சிருக்கிறார். அதாவது மணவாளன் வர தாமதிக்கிற விஷயம் பழைய பார்வையில 1844 குறிக்குது, இரண்டாம் பார்வையில 1914 குறிக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க, 1844 அந்த பார்வை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ. ஆனா இந்த இவ்வளவு நீண்ட சரித்திரத்தில் 1914 சொல்ல காரணம் என்னன்னா, 1914 இரண்டாம் அர்த்தம் வரும் மணவாளன் வர தாமதிக்கும் போது. அந்த மாதிரி இரண்டாவது அர்த்தம் வரும்போது எல்லா உவமை புது பார்வையில பார்க்க வேண்டி இருக்கும். அந்த புது பார்வையில பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் தான் இன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 1914 இரண்டாவது இருக்கிற பார்வை 5வது வசனத்துக்கு மணவாளன் வர தாமதிக்கும் போது. இப்ப அந்த வசனம் அந்த முழு இருக்கிற உவமையுடைய அர்த்தத்தை பார்க்கறதுக்கு முன்னே நாம கொஞ்சம் ஒரு இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டி இருக்கு. அது என்னென்றால், நம்ம தெரியும் இந்த பாரம்பரியான பார்வையில இந்த உவமை குறித்து கர்த்தருடைய வருகை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, ஆட்டுக்குட்டி ஆண்டவருடைய கல்யாணத்தின் ஆரம்பம். அதனால தான் வசனம் சொல்லுது மணவாளன் வந்தார், மணவாளன் வர தாமதிக்கும் போது. ஆனா இப்போ நமக்கு 1874 பின்னாடி 2016 இப்ப நம்ம ஜீவிக்கும் போது, இப்ப நாம் எந்த கர்த்தருடைய வருகை எதிர்பார்த்துக்கிறோம்? வசனத்தில் வாசிக்கலாம் மத்தேயு 25வது அதிகாரம் 10வது வசனம்.
அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார், ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது.
பாருங்க, இந்த வருகைக்கு நம்ம காத்துட்டு இருக்கிறோம். அப்ப நீங்க என்ன சொல்லலாம் பிரதர், நீங்க என்ன 3வது வருகை பத்தி பேசிருக்கீங்களா? இல்ல, இது அப்படி அல்ல சகோதர சகோதரிகளே. நான் பேசி நிக்கிறோம் ஒரு விஷயம் ஏதோ இந்த வசனத்துல வருகை வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. மணவாளன் வருவோம், கல்யாணம் முடிக்கும். இந்த காரியத்தை பார்க்கும்போது சகோதர சகோதரிகள, இப்போ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இரண்டாம் பார்வையில, அதாவது செகண்டரி வியூல இந்த முழு ஓமை நம்ம பார்க்கணும். அது மட்டுமில்ல, இந்த இரண்டாம் வியூல இருந்து சில விசேஷ தீர்க்க தரிசனம் சத்தியங்கள் நமக்கு கிடைக்கும். கல்யாணத்தின் முடிவு குறித்து ஞாபகம், நம்ம என்னெல்லாம் நம்புறோம் வசனத்திலிருந்து தான் வரணும். இப்ப நம்ம வேத வசனத்திலிருந்து இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் இந்த கல்யாண ஓமை வைக்கிற நோக்கம் என்னன்னா, மணவாட்டி வகுப்பாருக்கு தேவையான தீர்க்க தரிசனம் சத்தியம் கொடுக்கறதான் கர்த்தர் அந்த ஓமை பேசினார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கல்யாணத்தின் ஆரம்பம் ஒரு பார்வை இருந்துச்சு, அது நம்ம கேட்டுட்டோம். ஆனா இப்ப கல்யாணத்தின் முடிவோடு இருக்கிற பார்வை நம்ம கேட்கணும். இப்போ மத்தேயு 25:5 மணவாளன் வர தாமதிக்கும் போது, அது 1914 குறிச்சிட்டு இருந்தா, இப்போ மத்தேயு 25:1 புது இரண்டாம் பார்வையில இது எதை குறிக்குது? வசனம் வாசிக்கலாம். இப்போ மத்தேயு 25:1
அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கண்டிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும்.
ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அப்பொழுது, அது அப்பொழுது இருக்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல தென், ஆனா இன்னும் அருமையான வார்த்தை என்ன வரும்னா சப்சிக்வெண்ட்லி. சப்சிக்வெண்ட்லி என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு ஓமைக்குள்ள அடங்கிட்டு இருக்குது ரெண்டு அப்ளிகேஷன். இந்த ஒரு ஓமைக்குள்ள அடங்கிட்டு இருக்கிறது ஆட்டுக்குட்டி ஆனோடைய கல்யாணத்துடைய ஆரம்பம் ரகசியங்கள், முடிவான ரகசியங்கள். இந்த விஷயத்தை இப்போ சகோதர சகோதரிகளே, இந்த முதலாவது வசனம் பேசுது அந்த காலகட்டம் எப்போ தீவட்டிகள் 10 கணிக்கைகள் கிடைச்சிருந்து. இது எந்த காலகட்டம் பேசுங்கிறது நம்ம பார்க்கிறோம்னா, இது 1874 மற்றும் அதுக்கு பின்னாடி அந்த விசேஷ சத்தியம் ஊழியம் சகோதரர் ரசல் மூலமாய் எப்படி பரிசுத்தவான்களுக்கு கிடைச்சிருந்து ஆச்சரியமான வெளிச்சம் அவங்களுடைய தீவட்டிகள். இந்த ஆச்சரியமான வெளிச்சம் பேசுந்து பரம் அழைப்பு பத்தி, இந்த ஆச்சரியமான வெளிச்சம் பேசுந்து ராஜா இயேசு கிறிஸ்து, மணவாளன் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை மற்றும் அவருடைய பிரசன்னம் ஆரம்பதல் அக்டோபர் 1874 மற்றும் இந்த இருக்கிற வெளிச்சம் பேசுந்து ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணமுடைய ஆரம்பம் 1878, அதாவது முதலாம் உயிர்த்ததலுடைய ஆரம்பம். ஆச்சரியமான வெளிச்சம் 10 கணிக்கைகளுக்கு கிடைச்சிருந்து அவருடைய தீவட்டியிலிருந்து இவ்வளவு வெளிச்சம். ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு முன்னாடி பொறுப்பட்டாங்க தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த காரியத்தை கூட குறிக்குது ஹாபக்குக் 2:2. எங்க நம்ம பார்க்கிறோம், தரிசனம் எழுதணும், பலகையின் மேல் தீர்க்கமாக வரையணும், ஓடுறவர்கள் அதை பார்த்து ஓடுவாங்க. நம்ம தெரியும் சகோதர சகோதரிகளே, இந்த தரிசனம் உடைய நிறைவேற்றுதல் நடந்துச்சு சகோதரர் ரசலுடைய ஊழியத்தின் மூலமாய். அவருடைய மினிஸ்ட்ரியில இந்த தரிசனத்துடைய தெளிவு வந்தது வால்யூம்ஸ். ஆனா வால்யூம்ஸ்க்கு முன்னாடி டேபர்நாக்கில் ஷேடோஸ், டேபர்நாக்கில் ஷேடோஸ் முதல் முதலாவது வால்யூம் 1886, 6வது வால்யூம் 1904 புது சிருஷ்டி, இது மூலமாய் நம்ம பார்க்கிறோம் வந்துச்சு அந்த வெளிச்சம் தான் இங்க நம்ம பார்க்கிறோம் ஓடுறதுக்கு. அந்த ஓடுறது விஷயம் தான் இங்க பார்க்கிறோம், மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக பொறுப்பிடுங்கள். அடுத்து வசனம்க்கு போலாம். இப்போ மத்தேயு 25:2
அவர்களில் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்களும் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள்.
இது பேசுது இந்த இருக்கிற லவதோக்கிய சபை காலகட்டத்தில் இந்த புது சிருஷ்டி இருக்கிற வாய்ப்பில் ஆவியின் ஜனப்பிப்பதல் மூலமாய் ரெண்டு வகுப்பார் வெளிப்படுது. ரெண்டு வகுப்பார் அஞ்சு ஞாபகத்தில் வைங்கோ, அஞ்சு குறிக்குது மாம்சம், பிளஷ். ரெண்டு பேர் இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டத்துக்குள்ள பெற்றிட்டு இருக்கிறோம். இந்த ரெண்டு வகுப்பார் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு ஒன்பதுல சமயம் இல்ல எல்லா வசனங்கள் வாசிக்கிறதுக்கு. ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு ஒன்பதுல இந்த ரெண்டு வகுப்பார் சொல்லப்பட்டுக்குது, ஏலியா மற்றும் ஏலிசா. ஏலியா மற்றும் ஏலிசா அங்கே நம்ம பார்க்கிறோம், அவங்க பேசிக்கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம நல்லா தெரியும் இது விஷயம் வந்து காமிக்கிறது அந்த இருக்கிற சரித்திரம் 1874 பின்னாடி. ஏலியா மற்றும் ஏலிசா இரண்டு பேர், பேருக்குள்ள அர்த்தம் இருக்கு. ரெண்டோ ஏல், ஏல் குறிக்குது தேவன், ரெண்டோ தேவனுடைய ஜனங்கள். ஆனா ஒரு ஈஜா, இன்னொருத்தர் ஈஷா. ஒருத்தர் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க தேவன் அவருடைய வார்த்தைகள், இன்னொருத்தர் ரட்சிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. இப்போ இந்த இரண்டு பேர் சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்கிறோம், ஒருத்தர் போப்போ ஆயிடுறாங்க. நம்ம பார்க்கிறோம் சிறுமந்தை ஏலியா, இன்னொருத்தர் போய் போய் ஆயிடுறாங்க திரல் கூட்டம். இப்போ இந்த இரண்டு வகுப்பார் குறித்து அடுத்த ரெண்டு வசனங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 25:3-4.
புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள்.
இரண்டு வகுப்பாருடைய ஆவிக்குரிய பார்வை இங்க நம்ம பார்க்கிறோம். ரெண்டு வகுப்பார்களுக்கு தீவட்டிகள் இருக்கு, ரெண்டு பேருக்கு தீவட்டி பிரச்சனை இல்லை, ரெண்டு பேருக்கு பைபிள் இருக்கு, ரெண்டு பேர் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டு பேர் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரம் இருந்தா பத்தாது. என்ன பார்க்கிறோம்னா, ஒருத்தருக்கு எண்ணெய் பாத்திரத்தில் இருந்தது, இன்னொருத்தருக்கு பாத்திரத்தில் எண்ணெய் கூட கொண்டு போறதில்ல. இது என்ன விஷயம்? நம்மளால தெரியும் அந்த தீவட்டி, பைபிள், எண்ணெய், தேவனுடைய பரிசுத்தாவி, வெளிச்சம், சத்தியம். ஆனா நம்ம கெடுக்கிற சத்தியம் நாம் என்ன செய்யறோம்? புத்தி உள்ள கணிக்கைகள் என்ன பண்றாங்கன்னா, அந்த சத்தியத்தை எடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில போடுறாங்க. புத்தி இல்லாத கணிக்கை சத்தியத்தை எடுத்து அவங்களுடைய வாழ்க்கை சத்தியத்தில் போடுறாங்க. வித்தியாசம் தெரிஞ்சா? புத்தி உள்ள கணிக்கைகள் சத்தியத்தை எடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில போடுறாங்க. ஆனா புத்தி இல்லாத கணிக்கைகளை சத்தியத்தை எடுத்துக்கிறாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கை சத்தியத்தில் போடுறதில்ல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த சத்தியத்தில அவங்களுடைய வாழ்க்கை போடுறாங்க. இதுக்கு பேசுது அட்ஜஸ்ட்மெண்ட், சமரசன், காம்ப்ரமைஸ். இது பேசுது முக்கியமான வேலை நம்மளுக்குள்ள. நம்ம சத்தியம் கெச்சிக்கலாம், நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் ஆயிட்டு இருக்கலாம், நம்ம தேவன் இடத்துல இருந்து ஒரு ஆசீர்வாதம் நீதிமான் ஆக்குதல் கெச்சிட்டு இருக்குது. ஆனா முக்கியமான வேலை நம்மளுக்குள்ள நடக்குது. வேலை என்ன தெரியுங்களா? பரிசுத்தமாக்கப்படுதல், சாங்கிபிகேஷன். இது பேசுது சாங்கிபிகேஷன் குறித்து. சாங்கிபிகேஷன்ல வெளிப்படும் புத்தியுள்ள புத்தி இல்லாத கணிக்கைகள். இப்போ மத்தேயு 25:5.
மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள்.
இது விஷயம் நம்ம தெரியும், நம்ம ஏற்கனவே சொன்ன, இது குறிக்குது 1914 மிகப்பெரிய எதிர்பார்ப்புதல் இருந்துச்சு எலவதோக்கிய சபையில, மணவாளன் வருவார். ஆனா சபை கல்யாணம் முடியும், சபை நிறைவடையும், 1914 அது நடக்கல. இது விஷயத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம் சொல்லப்பட்டுக்குது. இந்த காரியத்தை, இந்த வசனத்தை பேசுது 1914 பின்னாடி என்ன நடந்துச்சு. 1914 பின்னாடி என்ன நடந்துச்சு, திருப்பி வசனத்தில் வாசிக்கலாம். எல்லா 10 கன்னிகைகள் என்ன பண்ணிட்டாங்க?
மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள்.
அண்டர்லைன் பண்ண, எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். தூக்கம் பைபிள் என்ன குறிக்க, இப்ப நீங்க நிறைய தூங்கின்னு இருக்கலாம், அது ஓகே, பட் தூக்கம் என்ன குறிக்குது பைபிள்? தூக்கம் குறிக்குது கண் மூடுது, அவ்வளவுதான். நம்ம பிரதர்ஸ்ல சில பேர் கண் மூடினு இருக்கோம், ஆனா ஜாகிரதையில கேட்டுன்னு இருக்கோம். அப்ப நீங்க அவங்க தூங்கிட்டீங்க சொல்றது இல்ல. சகோதர சகோதரிகளே, கண்ணு மூடுது அது குறிக்குது தூக்கம், ஆவிக்குரிய அர்த்தத்துல குறிக்குது மனக்கண்ணு மூடுது, மனக்கண்ணு ஆவிக்குரிய வகையில மூடு விடுறது. வசனம் சொல்லுது 1914 பின்னாடி எல்லா கன்னிகைகள் நிதிரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். இது விஷயம் பேசுது சபையுடைய நிறைவு, கல்யாணத்துடைய முடிவு, எதிர்பார்ப்போடு இருக்கிற ஏமாற்றத்துக்கு பின்னாடி இப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்துச்சு. ஏன்னா இதுக்கு பின்னாடி கூட அநேக எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. 1925, 1954, 1994, 1998 நாம் எதிர்பார்த்தோம் 2014. ஆன விஷயங்கள் சகோதர சகோதரிகளை, இதுக்குள்ள நிறைய பார்க்க வேண்டி இருக்கு. இதுல சோர்ந்து போக கூடாது. இதுக்குள்ள தேவன் ஒரு காரியத்தை பண்ணின இருக்கிறார். இந்த விஷயத்தை நாம் காத்துக்கொள்ளணும். என்னத்தான் தேவன் செய்து கொண்டிட்டு இருக்கிறார்? நம்முடைய கண் மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது, மூடக்கூடாது. நம்ம வந்து இந்த தீர்க்க தரிசனம் ஆராய்ச்சி விடக்கூடாது. இந்த தீர்க்க தரிசனம் ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏனென்றால் தேவன் பேசுறார் அவருடைய வசனத்தின் மூலமாய். ஹாபக்குக் 2:3.
குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை.
நல்லா பாருங்க, இந்த வசனத்தோடு இருக்கிற விஷயம் பேசுது ஒரு முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? அது தாமதிக்கிறது இல்லை. நெக்ஸ்ட், அது பொய் சொல்லாது. சகோதர சகோதரிகளே, என்ன குறிக்குது இந்த விஷயம்? நீங்க சிந்திக்கணும், நீங்க ஒருத்தர் ஒருத்தர் சிந்திக்கணும். என்ன குறிக்குது இந்த வார்த்தைகள், என்ன சொல்றது இந்த வார்த்தைகள்? மத்தேயு 25:6.
நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார்.
இந்த பகுதியிலிருந்து இன்னும் நிறைவேறல, இந்த உவமையுடைய அர்த்தத்தை இன்னும் நிறைவேறல. ஒரு நடு ராத்திரி நேரம் வரப்போது நமக்கு. என்ன இந்த நடு ராத்திரி நேரம்? என வசனம் சொல்லுது அந்த நடு ராத்திரியில ஒரு சத்தம் உண்டாக்கும், இதோ மணவாளன். ஏன்னா இந்த நடு ராத்திரி ஏதோ நமக்காக சம்பவிக்க போகிறது ரொம்ப சீக்கிரமாய். ஏன்னா இந்த நடு ராத்திரி வசனத்துல வாசிக்கலாம். இந்த நடு ராத்திரி யாத்திரை ஆகமம் 12:29 நம்ம தெரியும் பாரம்பரியான இருக்கிற பார்வையில நடு ராத்திரி குறிச்சிட்டு ஒரு காலக்கணக்கு நேரம். அங்க நடு ராத்திரி குறிச்சிட்டு 6,000 முடிஞ்சது, 7,000 துவக்குது, அதுதான் நடு ராத்திரி. ஆனா இங்க இப்போ கல்யாணத்தின் முடிவுக்கு நடு ராத்திரியுடைய அர்த்தம் நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 12:29
நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீச் அனைத்தையும் கர்த்தர் அளித்தார்.
இது நீங்க நல்லா தெரியும். எனக்கு நேரம் கம்மி இருக்கிறதுனால என்ன நேரம் குறைஞ்சுதான் இருக்கிறது. ஆனா இங்க இருக்கிற நேரத்துல நம்ம இது முடிக்கணும். இப்ப நம்ம என்ன பாக்கிறோம்னா இந்த நடு ராத்திரி பேசுது அந்த 10th வாதை எகிப்திலிருந்து விட்டு வெளியே வரும்போது தலைச்சன் பிள்ளைகளுடைய எப்படி சொல்லனா அழிவு. இப்போ சகோதர சகோதரிகளை இது நடு ராத்திரி நடக்குது. நம்ம தெரியும் எகிப்து நடந்தது 10 வாதைகள், அது ஒரு நிழல் நிஜம். முதல் கடைசி 3 எக்காலங்கள், 5th, 6th, 7th எக்காலம் பிளஸ் 7 கலசங்கள், இதை நம்ம வெளிப்படுத்தல் 16th வாசிக்கிறோம். இந்த 10th வாதை பேசுது 7th கலசம். எப்படி 10th வாதை பேசுது தலைச்சன் பிள்ளைகளோடு இருக்கிற அழிவு, இந்த 7th கலசம்ல இப்போ நிஜமான தலைச்சன் பிள்ளைகள் அவங்க மாம்சத்துல அழிவு நடக்கும். மாம்சத்துல அழிவு நடக்கும், அவங்க மாம்சத்திலிருந்து அவங்களுடைய பயணம் முடியும். இந்த விஷயத்தை நம்ம தெரியும் சகோதர சகோதரிகளே, இந்த காரியத்தை தான் இந்த நடு ராத்திரியில இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த விஷயத்தை இன்னும் சம்பவிக்கல நம்ம மாத்தில. இந்த விஷயத்தை சம்பவிக்கும் எப்போ நம்ம தெரியும் மிருகத்தின் ஸ்வரூபம் சொல்லப்பட்ட ஒரு இணைக்கப்பட்ட அமைப்பு, பேர் சபைகளுடைய இணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு எப்போ அவங்க உண்மையான சபை மேல தாக்குவோம், உண்மையான சபைக்கு தாக்கும் போது இந்த காரியங்களை நடக்கத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இது நம்ம சம்பந்தப்பட்ட வசனங்கள் நீங்க எழுதலாம். அதாவது லூக்கா 21:12-13 நீங்க எழுதலாம். சமயம் இல்ல வாசிப்போம். மத்தேயு 24:14 கூட சொல்லுது. இது இந்த தாக்குதல்ல அந்த கடைசி பரிசுத்தவான்கள் மூலமாய் வெளிப்படும் அந்த ராஜ்யத்துள்ள சுவிசேஷமோட இருக்கிற பிரசங்கிதல் உலகம் எங்கும். இப்படித்தான் சபை முடியும், இப்படித்தான் கல்யாணம் முடியும். ஆனா ஒரு விஷயம் இங்க நம்ம சொல்லணும் என்னன்னா, அங்கே பாரம்பரியான பார்வையில மதிய ராத்திரி குறிச்சிச்சு ஒரு சமயம், இங்கே மதிய ராத்திரி குறிக்கிறது அநேக நிகழ்வுகள். அநேக நிகழ்வுகள் நடக்கும் இங்க மதிய ராத்திரி குறிக்கிறது. இங்க நம்ம பார்க்கணும் இந்த இருக்கிற மதிய ராத்திரியில ஒரு சத்தம் உண்டாக்கும் இதோ மணவாளன். அது என்ன விஷயம் நம்ம தெரியும் வெளிப்படத்தில் 13:15-16 பேசுது அந்த மிருகத்தின் ஸ்வரூபமுடைய இருக்கிற உபத்திரவம். இப்ப அந்த உபத்திரவத்துல என்ன விஷயம் நடக்குது நம்ம பார்க்கிறோம்னா, கர்த்தர் இயேசு சபைக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை நிறைவேறும். யோவான் 9:4 யோவான் 9:4
பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது.
ஒருவர் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இது நீங்க கங்கார்டன்ஸ்ல அந்த வார்த்தை ராக்காலம் பார்த்தா 35:71 அந்த வேர்ட் வந்து நுக்ஸ் NUX அந்த நுக்ஸுடைய அர்த்தம் ராக்காலம் பதிலாக மத்திய ராத்திரி போட்டா நல்லா இருக்கும். அங்கே மத்திய ராத்திரி மிட் நைட் சொல்லப்பட்டுக்கிட்டா. சோ ஒரு மத்திய ராத்திரி வர்றது எப்போ கிரியேட் செய்ய முடியாது. சகோதர சகோதரிகளை நீங்க யோசிக்கலாம், இந்த வார்த்தைகள் இதோ மணவாளன் அந்த சத்தம் வரும்போது அது எப்படி வெளிப்படும். இது விஷயம் வந்து என்ன நம்ம பார்க்கணும்னா, இது விஷயம் குறிக்குது நம் எல்லாரும் இந்த உவமை பிரகாரமா எதிர்பார்த்து இருக்கிறோம் கல்யாணத்தின் முடிவு. இந்த சம்பவங்கள் எப்போ நடக்குதோ இதுதான் அந்த ஒரு சத்தம், இதோ மணவாளன், அதாவது இதோ கல்யாணத்தின் முடிவு, இதோ கல்யாணத்தின் முடிவு. சகோதர சகோதரிகளை வசனம் கூட சொல்லுது, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக பொறுப்படுங்கள். உண்மை அந்த நேரத்தில் சொல்லலாம் யுகம் முடியுது. வசனங்கள் 7-10, மத்தேயு 25 அதிகாரம் 7-10 ஒட்ட மொத்தமா படிக்கும்போது நேரடிய அர்த்தம் நம்ம எடுக்கக்கூடாது. இது வந்து உவமை பாஷை. உவமை பாஷையில இந்த வசனங்கள் என்ன பேசுதுன்னா, இந்த வசனங்கள் சொல்லுது நம்ம பார்க்கிறோம், அந்த நேரத்தில் இந்த சம்பவம் சம்பவிக்கும் போது ஒரு அதிர்ச்சி வரும், ஒரு அதிர்ச்சி வரும். அந்த அதிர்ச்சி நம்ம மத்தியில வரும்போது அந்த நேரத்தில் வந்து நம்ம புரியும் நாம் யார். நம்ம மத்தியில அநேக வருடங்கள் நம்ம கேட்டு நிற்கிறோம், நம்ம மத்தியில புத்தியுள்ள புத்தியில்லாத கணிக்கைகள், புத்தியுள்ள புத்தியில்லாத கணிக்கைகள், ஆனா நாம் யார். அன்னைக்கு புரியும் நாம் யார், அது நேரா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். அது மட்டும் இல்ல, அப்ப வந்து நம்ம புரியும் எந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய திட்டம் கூட புரிஞ்சிட்டு இருந்தோம், தேவனுடைய தீர்க்க தரிசன திட்டம் எவ்வளவு புரிஞ்சிட்டோம் அந்த நேரத்துல வந்து நம்ம புரியும். சகோதர சகோதரிகளை இந்த பிரிக்குதல் நம்ம பார்க்கிறோம், சொல்லப்பட்டிருக்குது 2 ராஜாக்கள் 2:11. அந்த பிரிக்குதல் நம்ம பார்க்கும் போது அந்த வசனத்தில் மாத்திரம் நம்ம அந்த ஒரு வார்த்தை நம்ம கவனிக்கலாம். 2 ராஜாக்கள் 2:11,
அவர் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி,
இதோ அர்த்தம்னா எதிர்பார்க்காத, எதிர்பார்க்காத அதிர்ச்சியாக, அதிர்ச்சியாக எதிர்பார்க்காத திடீர் இந்த சம்பவம் சம்பவிக்க போகுது. அந்த அக்னி ரதம் குறிக்குது இந்த மிருகத்தின் ஸ்வரூபம் இணைக்கப்பட்ட அமைப்புகளுடைய இருக்கிற ஒரு அமைப்பு, அவங்களுடைய உபத்திரவத்தில் பிரிவினை வரும் நம்ம மத்தியில், அதாவது வந்து வெளிப்படும் நாம் யார் புத்தியுள்ள யார் புத்தி இல்லாத. அப்புறம் நம்ம பார்க்கிறோம் அந்த அதிர்ச்சியில ஒருத்தர் போதுமான எண்ணெயில இருக்குவாங்க, இன்னொருத்தர் குறைவான எண்ணெய் நிலையில இருப்பாங்க. அதுதான் அர்த்தம், நம்மளுடைய எண்ணெய் பத்திரத்துல கொஞ்சம் நீ கொஞ்சம் கொடுங்க, அவங்க சொல்றாங்க அல்ல இது நம்ம செய்ய முடியாது. போதுமான எண்ணெய் நிலை புத்தியுள்ள கணிக்கைகள், குறைவான எண்ணெய் நிலை புத்தி இல்லாத கணிக்கைகள். முழுமையான பரிசுத்தம் ஆக்கப்படுதல், குறைவான பரிசுத்தம் ஆக்கப்படுதல், இதான் விஷயத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளை கடைசியில நம்ம பார்க்கிறோம் அந்த 10வது வசனம், சாரி 11-13வது வசனம். இங்க நம்ம பார்க்கிறோம் அவங்க வராங்க, வார்த்தை பாரு என்ன ஆரம்பது, 11 மத்தேயு 25 அதிகாரம் 11.
பின்பு
எதுக்கு பின்பு, ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணத்துக்கு பின்பு, ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணத்துக்கு பின்பு என்ன நடக்கும்,
மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள்.
இது விஷயங்கள் என்ன சொல்லுது, இது சொல்லுது ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணம் முடிஞ்சிருக்கும், ஆனா இந்த மற்ற கணிக்கைகள் அவங்க தகுதி படுத்துறதுக்காக ஒரு ரட்சிப்பை பற்றுக்கொள்றதுக்காக அவங்க போய் எண்ணெய் வாங்குறாங்க. அவங்க எண்ணெய் வாங்குது என்னன்னா அவங்களுடைய அர்ப்பணிப்பு மற்றும் அவங்களுடைய வஸ்திரங்களை தோய்க்கிறாங்க. இந்த வகையில் வஸ்திரத்தை சொல்லுது, அவங்க கிடைக்குது ரட்டிப்பான அளவில் ஏலியாவுடைய இருக்கிற ஆவி, அது தேவை. ஏன்னா மகா உபத்திர குழப்பத்தின் மத்தியில் அவங்க தேவனுடைய ஊழியம் செஞ்சு அவங்களுடைய ஓட்டத்தை முடிப்பாங்க. இந்த இடத்துல சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன பாயிண்ட் சொல்றதுக்கு விரும்புறேன். அது என்னன்னா, லூக்கா 13:25-29. இப்ப இந்த வசனம் இப்ப 11-13 நீங்க பாத்துக்கோ. வருவாங்க, வாசல்ல தட்டுவாங்க, மணவாளன் சொல்ற, நீ யார் இருக்கு நான் தெரியலே. ஆனா இன்னொரு இடத்துல இந்த வசனம் வாசிக்கலாம், லூக்கா 13:25-29.
வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடுத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனபானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடுத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று.
நல்லா நோட் பண்ண, நீங்க நினைக்கலாம் இவங்க திரள் கூட்டம், இவங்க திரள் கூட்டம் அல்ல, இவங்க திரள் கூட்டம் அல்ல. ஏன்னா இங்க கர்த்தர் சொல்றாங்க, அக்கிரம செய்யறக்காரரை, இங்கிலீஷ்ல ஒர்க்கர்ஸ் ஆஃப் இனிக்விட்டி, யார் இவங்க? வசனத்துல நம்ம பார்க்கும்போது யார் இவங்க, 28 சொல்றது, நீங்க ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் தேவனுடைய ராஜ்யத்தில் கண்டுவீர்கள், ஆனா நீங்க புறம்பையா இருக்கும். அது என்ன விஷயம்னா, இவங்க உலகத்துல இருக்க போறாங்க, உலகத்துல வாழ போறாங்க. அக்கிரம செய்யற காரர் யார்னா, நம்ம தெரியும் வேதத்துல அந்திகிறிஸ்து அமைப்புடைய பெயர் வந்து அக்கிரமத்தின் ரகசியம். அக்கிரம செய்யறக்காரர் வந்து அந்த அக்கிரமத்தின் ரகசிய அமைப்போடைய ஊழியக்காரங்கள். இவங்க யார்னா, இவங்க புராட்டஸ்டன்ட் சபைகளுடைய இருக்கிற ஸ்பிரிச்சுவல் சர்ச்சஸ், ஸ்பிரிச்சுவல் புராட்டஸ்டன்டிசம். இப்ப கூட பெண்டிகாஸ்டல், சிலான் பெண்டிகாஸ்டல், அநேக இப்படிப்பட்ட சபைகள், அவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்க, நாங்க இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டி. அன்னைக்கு புரியும் அவங்க இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டி இல்ல, அன்னைக்கு அவங்க புரியும் அவங்க கிட்ட தவறான ஆவி, பாபிலோனுடைய ஆவி மற்றும் பாபிலோனுடைய அமைப்புகள்ல கூட அவங்க இருக்கிறாங்க. திரள் கூட்டம் பாபிலோனுடைய அமைப்புகள்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனா அவங்களால் பாபிலோனுடைய ஆவியிலிருந்து முழுமையா வெளியே வர முடியல. அதனால்தான் அவங்க மனவாட்டி ஆவறதில்லை. அவளை விட்டு வெளியே வா, வெறும் அமைப்பு இல்ல, வெறும் கட்டடம் இல்ல, வெறும் கூடகை இல்ல, அது ஒரு ஆவி, ஒரு பொல்லாத போலி ஆவி. வெளியே வரணும், அதுல இருந்து முழுமையா வெளியே வரணும். அப்பதான் சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டியில நம்ம போக முடியும். கடைசியில மத்திய 25:13
மனுஷகுமாரன் வரும் நாளையாவது.
அந்த மனுஷகுமாரன் இல்ல, அது மட்டும் எடுத்து படிங்க. அந்த நாளிகை,
அந்த வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள்.
நல்ல ஞாபகம், இது பரவசியம் இல்ல. இந்த வசனம் வந்து பேசுது உனக்கு எனக்கு. இவ்வளவு ஓமை கேட்டுட்டு இருக்கிறோம், இவ்வளவு விளக்கங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். நீங்க நாங்க காகத்தான் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. இந்த கடைசி வசனம் உனக்கு என்ன சொல்லுது, நீங்க ஜபத்தோட சிந்திச்சு யோசிங்க. நான் முடிக்கிற ரெண்டு வசனங்களோட. முதல் வசனம் எசேக்கியேல் 12:22-25.
மனுபுத்திரனே, நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும் என்று இஸ்ரேல் தேசத்திலே வழங்கும் பழமொழி என்ன? ஆகையால் நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அவர்கள் இனி இஸ்ரேலிலே இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒளிய பண்ணுவேன். நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களோட சொல்லு. இஸ்ரேல் வம்சத்தாரின் நடுவில் இனி சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதலும் இராமற் போகும். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார்.
இது கேட்கும் போது மனசு கஷ்டம் ஆகலனா அடுத்து 26-28 வாசிங்க.
பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, இதோ இஸ்ரேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரமாயிருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் என்கிறார்கள். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார்.
கர்த்தர் வார்த்தை மேல சிந்திச்சிடுங்க அன்பு சகோதர சகோதரிகளே. கடைசி வசனம் சங்கீதம் 130:6.
எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது.
நம்ம காத்திருக்கிறோம். ஆமா, நம்ம காத்திருக்கிறோம். மணவாளனுக்காக காத்திருக்கிறோம். எப்படி? வெறும் மனைவி மணவாட்டி தான் காக்கும். ஆம் சகோதர சகோதரிகளே, தேவ நேரத்தில் நம்மளுடைய ஜபம் என்னன்றது, தகுதி உள்ளவர் நம்ம என்ன பண்ணோம். தேவன் தாமே உங்க அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.